புனித மத்தை எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12. ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் விளைச்சல் வழியே சென்றார். அவருடைய சீடர்களுக்கு பசி எடுக்க அவர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். இதை கண்ட பரிசேயர் அவரை நோக்கி, இதோ உம் சீடர் ஓய்வு நாளில் செய்ய தகாததை செய்கிறார்களே என்றனர். அவரோ அவர்களிடம், தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று நீங்கள் வாசித்ததில்லையோ? அவர் கடவுளின் ஆலயத்தில் நுழைந்து காணிக்கை அப்பங்களை உண்டார். அவரோடு இருந்தவர்களும் உண்டனர். அவற்றை அவரோ அவரோடு இருந்தவர்களோ உண்ணலாகாதன்றோ? குருக்கள் மட்டுமே உண்ணலாம். ஓய்வு நாளில் குருக்கள் கோயிலில் ஓய்வை மீறினாலும் அது குற்றமாகாது என்று திருச்சட்டத்தில் நீங்கள் வாசித்ததில்லையோ? ஆனால் கோயிலை விட பெரியது இங்கே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அன்று இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருப்பின் குற்றமற்றோரை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஏனெனில் மனுமகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்றார். சூம்பிய கை ஓய்வு நாளில் குணமானது. அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர்களின் ஜபக்கூடத்திற்கு வந்தார். அங்கே சூமின கையன் ஒருவன் இருந்தான். அவர் மேல் குற்றம் சாட்டும்படி ஓய்வு நாளில் குணமாக்குதல் முறையா என்று கேட்டனர். அதற்கு அவர், தனக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்துவிட்டால் உங்களில் எவனாவது அதை தூக்கிவிடாமல் இருப்பானா? ஆட்டை காட்டிலும் மனிதன் எவ்வளவோ மேலானவன். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது முறையே என்றார். பின் அவனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். நீட்டினான். அது மற்ற கை போல குணமாயிற்று. பரிசேயரோ வெளியே போய் அவரை எப்படி தொலைக்கலாம் என்று அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். இயேசு ஆண்டவரின் ஊழியன். இதை அறிந்து இயேசு அங்கிருந்து விலகினார். அவரை பலர் பின்தொடர அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார். தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவர்களுக்கு கண்டிப்பாக சொன்னார். இசையா சிறைவாக்கினர் கூறியுள்ளது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. இதோ நான் தேர்ந்தெடுத்த ஊழியன், இவரே என் நண்பர், இவரிடம் என் ஆன்மா பூரிப்படைகிறது, இவர் மேல் எனது ஆவியை தங்கச் செய்வேன், புறவினத்தாருக்கு இவர் அறத்தை அறிவிப்பார், சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், இவர் குரல் தெருவிலே கேட்காது, அறம் வெற்றி பெற செய்யும் வரை இவர் நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், புறவினத்தார் இவர் பெயரில் நம்பிக்கை வைப்பர். இயேசுவும் பெயர் செபூலும். அப்பொழுது பேய் பிடித்த ஒருவனை அவரிடம் கொண்டு வந்தனர். அவன் குருடும் ஊமையுமாய் இருந்தான். அவர் அவனை குணப்படுத்தினார். அவன் பேச்சும் பார்வையும் பெற்றான். கூட்டமெல்லாம் திகைத்து போய், தாவீதின் மகன் இவரோ என்று பேசிக் கொண்டது. இதை கேட்ட பரிசேயரோ, இவன் பேய் ஓட்டுவது பேய்கள் தலைவனான பயல்செபூலை கொண்டே என்றனர். இயேசு அவர்கள் சிந்தனையை அறிந்து அவர்களை நோக்கி கூறியது, தனக்கு எதிராக பிரியும் எந்த அரசும் பாழாய்ப்போம், தனக்கு எதிராக பிரியும் எந்த நகரும் வீடும் நிலைக்காது. சாத்தான் சாத்தானையே ஓட்டினால் அவன் தனக்கு எதிராக தானே பிரிந்திருக்கிறான். பின் அவன் அரசு எப்படி நிலைக்கும்? நான் பேய்களை ஓட்டுவது பெயர் சூவுகளை கொண்டு என்றால் உங்கள் மக்கள் யாரை கொண்டு ஓட்டுகிறார்கள்? எனவே அவர்களே உங்களுக்கு தீர்ப்பிடுவார்கள். ஆனால் நான் பேய்களை ஓட்டுவது கடவுளின் ஆவியை கொண்டு என்றால் கடவுளின் அரசு உங்களிடம் வந்துள்ளது. ஒருவன் முதலில் வலியவனை கட்டினாலன்றி எப்படி அவ்வலியவன் வீட்டில் நுழைந்து அவன் பொருட்களை கொள்ளையிட முடியும்? கட்டின பின்புதான் அவனுடைய வீட்டையே கொள்ளையிடுவான். என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிராயிருக்கிறான், என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கிறான். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் தேவ தூஷணமும் மனிதனுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவரை தூஷிப்பது மன்னிக்கப்பெறாது. மனுமகனுக்கு எதிராக பேசுகிறவன் எவனும் மன்னிப்பு பெறுவான். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிறவன் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறான். பேச்சு உள்ளத்தின் எதிரொலி. மரமும் நல்லது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், அல்லது மரமும் தீயது கனியும் தீயது என்று சொல்லுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவராய் இருக்க எவ்வாறு நல்லவை பேச முடியும்? ஏனெனில் உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும். நல்லவன் நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுக்கிறான், தீயவனோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றை எடுக்கிறான். மனிதர் பேசும் பயனற்ற சொல் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளைக் கொண்டே குற்றமற்றவன் எனப்படுவாய், உன் வார்த்தைகளைக் கொண்டே குற்றவாளி எனப்படுவாய். யோனாசின் அறங்குறி. அப்பொழுது மறைநூல் அறிஞர் பரிசேயர்கள் சிலர் அவருக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அறங்குறி ஒன்று செய்வதை காண விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, கெட்டுப்போன விபச்சார தலைமுறை அறங்குறி ஒன்று கேட்கிறது. யோனாஸ் இறைவாக்கினரின் அறிகுறியை அன்றி வேறு எந்த அறிகுறியும் அதற்கு அளிக்கப்படாது. எவ்வாறு யோனாஸ் மூன்று பகலும் மூன்று இரவும் திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்தாரோ, அவ்வாறே மனுமகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்வின் போது நினிவே மக்கள் இத்தலைமுறைக்கு எதிராக எழுந்து இதனை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் யோனாஸ் உரைத்த தூதை கேட்டு மனம் திரும்பினார்கள். யோனாஸிலும் மேலானது இதோ இங்கு உள்ளது. தீர்வின் போது தென்னாட்டு அரசி இத்தலைமுறைக்கு எதிராக எழுந்து இதனை கண்டனம் செய்வாள். ஏனெனில் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க உலகின் எல்லையிலிருந்து வந்தாள். சாலமோனிலும் மேலானது இதோ இங்கு உள்ளது. அசுத்தாவி திரும்பி வருவது. அசுத்தாவி ஒருவனை விட்டு வெளியேறிய பின் வறண்ட இடங்களில் சுற்றி அலைந்து இளைப்பாற இடம் தேடி கண்டடையாமல், தான் விட்டு வந்த என் வீட்டிற்கே திரும்புவேன் என்று சொல்லுகிறது. திரும்பி வந்து அவ்வீடு வெறுமையாயும் கூட்டி அழகுபடுத்தியதையும் இருப்பதைக் கண்டு காண்கிறது. மீண்டும் சென்று தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு பைகளை தன்னோடு அழைத்து வர அவை அதனுள் நுழைந்து குடியிருக்கின்றன. அம்மனிதனின் பின்னைய நிலை முன்னைய நிலையினும் மோசமாயிற்று. இப்பொல்லாத தலைமுறைக்கும் இவ்வாறே நிகழும். இயேசுவின் உண்மையான உறவினர் அவர் கூட்டத்தை நோக்கி இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் போது, இதோ அவருடைய தாயும் சகோதரரும் அவருடன் பேச வெளியே காத்துக் கொண்டிருந்தனர். ஒருவன் அவரை நோக்கி, இதோ உன் தாயும் சகோதரரும் உம்மோடு பேச வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்றனர். இது தம்மிடம் கூறியவனுக்கு அவர் மறுமொழியாக, யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று சொல்லி தம் சீடர் பக்கம் கையை காட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர், வானகத்தில் உள்ள என் தந்தையின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனோ அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவான் என்றார்.